ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது புதுப்பதிகம் அவ்வினுக்கு இவ்வினை. வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்வோன் வெப்பொழித்த புகிலியர்வோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல் முதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் முதல் திருமுறையில் 116 பதிகம். இது திருநீலகண்ட பதிகம் அப்படின்னு போட்டிருப்ப புஸ்தகங்கள்லாம். இது ரொம்ப எல்லா பதியங்களுமே நமக்கு நன்மை தரும். நூற்றுக்கணக்கான பதியங்கள் இருக்கிறதுனால நம்ம நித்திய பாராயணத்துக்குன்னு சில பதியங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி தினம் சொல்லக்கூடிய பதியங்களில் சில பதியங்களில் இதுவும் ஒரு பதிகமாக நம்ம கருதலாம். அவ்வளோ முக்கியமான பதிகம் இது. பொதுப்பதிகம்னு பேர். பொதுப்பதிகம் அப்படின்னாக்க சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கர சிறுவாள்லாம் ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் போய் பாடுறப்போ ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த ஸ்தலத்தோட பேர் வரும். அப்படி பாடுற பதியங்கள்லாம் அந்த பதியத்துக்கு தலைப்பில் இந்த தலத்தில் பாடப்பெற்ற பதிகம், இந்த தலத்துக்கு உண்டான பதிகம் அப்படின்லாம் போட்டிருப்பேன். இது வரைக்கும் நம்ம பார்த்த பதியங்கள்லாம் பெரும்பாலும் அப்படி தான் இருக்கும். உதாரணமாக நம்ம முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்த பதிகம் துணி வளர்த்திங்கள், அது திருப்பாச்சியில் ஆச்சிராமங்கிற ஊரில் பாடின பதிகம். அதனால் அந்த ஒவ்வொரு பாட்டிலையும் பாச்சியில் ஆச்சிராமத்து உரைகின்ற அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். அதில் சுவாமி வந்து இந்த ஊரில் இருக்கிற சுவாமியை பற்றி பாடுறேன் அப்படின்னு. இன்றைக்கி பார்க்க போகிற பதிகத்தில் ஊர் பேர் எதுவும் வராது. அப்படி ஊர் பேர் எதுவும் இல்லாமல் வர்ற பதிகம் இல்லை ஒரு குறிப்பிட்ட தலத்தின் மேல் பாடப்படாத பதிகம், அதெல்லாம் பொது பதிகம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பதிகம் கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஸ்தலத்தில் பாடப்பெற்ற பதிகம். ஆனால் அது அந்த ஸ்தலத்து சுவாமியோட பேர் அதில் வரல, அதனால தான் அது பொது பதிகம். திருஞான சம்பந்தர் தொண்டர்களோடு இப்படி ஒவ்வொரு ஸ்தலமாக போயிட்டுருக்கார். அப்படி காவிரியின் கரையில் ரெண்டு பக்கம் உள்ள கோயில்கள்லாம் பார்த்துட்டு அவர் அங்கே கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு வர்றார். இந்த கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிறது பழைய பேர். இன்றைக்கி அதுக்கு பேர் திருச்செங்கோடு. திருச்செங்கோடு அப்படின்னாக்க பலருக்கும் அங்கே இருக்கிற முருகன் கோயில் தான் ஞாபகம் வரும். ஆனால் திருச்செங்கோட்டில் மலை மேலே கோவில் இருக்குது. அதில் முருகனுக்கு ஒரு சந்நிதி உண்டு, அதே மாதிரி சுவாமிக்கு ஒரு சந்நிதி உண்டு. இதில் விசேஷம் என்னென்னாக்க சுவாமி சந்நிதியில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பார் சுவாமி. நம்ம பொதுவாக சிவன் கோயில்களுக்கெல்லாம் போனோம்னாக்க மூலவர் வந்து சிவலிங்கம் இருக்கும், அம்பாளுக்கு திருமேனி தனியார் சந்நிதி இருக்கும், மூலவர் சிவலிங்கம் தான் இருக்கும். உற்சவருக்கு தான் திருமேனி இருக்கும், மூலவர் லிங்க உருவத்தில் தான் இருப்பார். ஆனால் இந்த கோவிலில் மலை மேலே இருக்கிற கோவிலில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுப்பார், சிவலிங்கம் கிடையாது மலை மேலே. அதுவும் இந்த சுவாமி இந்த பாஷாணத்தால் ஆன சுவாமி உருவம், அதாவது பாஷாணம்ங்கிறது அது ஒரு விதமான மினரல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் அதில், அப்படிப்பட்ட உருவம். பார்க்க வெள்ளையாக இருப்பார். அவருடைய மலை மேலே படியேறியும் போகலாம், கார்லேயும் போகலாம். நான் ரெண்டு தரம் போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. ஆனால் நேரம் கருதி நம்ம ரெண்டு தரம் போகிறப்பையும் நான் கார்லேயே மலை மேலே உச்சி வரைக்கும் போயிட்டேன். அங்கே சுவாமி பாதத்தில் ஒரு தீர்த்தம் சுரந்துட்டே இருக்கும் அந்த மலை மேலே. அந்த மலை உயரமான மலை, ஒரு 1000 படிக்கு மேலே ஏறி போகணும் மலைக்கு ஏறி போகிறதுன்னா. அந்த மலையில் உச்சியில் இருக்கிற சுவாமி சந்நிதியில் சுவாமி பாதத்தில் ஒரு தீர்த்தம் ஊறிண்டே இருக்கும், அதை நமக்கு தீர்த்தமாக கொடுப்பா பிரசாதமாக. அப்படி ஒரு விசேஷமான கோவில் இது. இது வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம எல்லாருமே போய் பார்க்கணும். இது ஈரோடு அப்படிங்கிற ஊருக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஈரோடு அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோதான். இந்த திருச்செங்கோட்டில் திருஞான சம்பந்தரும் தொண்டர்களும் போய் தங்குறா, சுவாமி தரிசனம் பண்ணி பாடுறா. அதுக்கப்புறமா அந்த ஊரை ஒரு பேஸ் கேம்ப் மாதிரி வச்சுட்டு அந்த ஊரை சுற்றி இருக்கிற மற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வர. அது ஊரை சுற்றி அப்புறம் பவானின்னு இன்னொரு பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது, அது மற்ற ஸ்தலங்கள்லாம் போயிட்டு திரும்ப திருச்செங்கோட்டுக்கு வர. திருச்செங்கோட்டில் கொஞ்ச நாள் தங்கியிருக்கான். அந்த காலத்துலலாம் நடந்து போகிறதுனால ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலேயும் சில பெரிய க்ஷேத்திரங்களில் சில நாள் தங்குவாள். ஏன்னா உடனே போய்ட்டு திரும்பி வர முடியாது அந்த க்ஷேத்திரத்துக்கு. இல்லையா. இப்போ இன்னைக்கு இந்த தடவை இப்போ போகிறோம், ஒரு க்ஷேத்திரத்துக்கு போகிறோம், இங்கேருந்து ஒரு நம்ம அவர் சீர்காழிலேருந்து கிளம்பி க்ஷேத்திர அண்ணாவாக போயிருக்கார் இப்போ திருச்செங்கோடு அப்படின்னா, அவர் திருப்பி சீர்காழிக்கு போயிட்டார்னா அவர் திரும்ப எப்போ திருச்செங்கோடு வருவார்னு யாருக்கும் தெரியாது, திரும்ப வராமையும் போகலாம். அதனால் அவள் க்ஷேத்திராடனம் போகிறப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் சில நாள் தங்கி நன்னா தரிசனம் பண்ணிட்டு போவான். அது மாதிரி இவர் திரும்ப திருச்செங்கோட்டுக்கே வந்து தங்குறார். அப்படி தங்கி இருக்கிறப்போ அது குளிர்காலம் வந்திருக்கு. அப்போ இந்த குளிர்காலத்தில் அந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு ஜுரம் வந்துடுறது. இப்போ நமக்கு தெரியுமே, இங்கே குளிர்காலம்னாக்க ஃப்ளூ அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி. அது வந்தால் ஒரு ஒரு வாரத்துக்கு எல்லாரையும் படுத்தி எடுக்கும். அது உடம்புடைய இதுக்கு தகுந்தபடி ரொம்ப பாதிக்கலாம், அவளுடைய உடம்புடைய ஆரோக்கியத்துக்கு தகுந்தபடி. அது மட்டும் இல்லாமல் மற்ற வியாதிகளும் வரும் அந்த குளிர்காலத்தில். இந்த கொசுக்கள்னால் வரக்கூடிய மற்ற வியாதிகள்லாம் வரலாம். அப்படியாக அவர்களுக்கு ஒரு நளிர் ஜுரம் அப்படின்னு சொல்கிறா தேவாரத்தில். பெரிய புராணத்தில் நளிர் ஜுரம் அப்படின்னு தான் சொல்லுவாள். நளிர் அப்படின்னா குளிர். அப்படி உடம்பு ரொம்ப நடுக்கக்கூடிய ஒரு ஜுரம் வந்து சேர்றது அவளுக்கு, அந்த அடியார்களுக்கெல்லாம். அப்போ அந்த அடியார்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ அவர்கள்லாம் போய் திருஞான சம்பந்தத்தை, இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி ஒரு குளிர் ஜுரம் வந்திருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு முறையிடுறா. அப்போ திருஞான சம்பந்தர் இதை கேட்டு, ஆகா நம்ம அடியார்களுக்கு இப்படி வந்திருக்கே, இது இந்த சீசனுக்கு இந்த ரீஜனுக்கு நார்மலாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான், வியாதி தான் இது. ஆனாலும் இது மெய்யடியாரளவுக்கு இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு இறைவன் மேலே ஒரு பதிகம் பாடுறார். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிகம். அந்த பதிகம் பாடினதும் அந்த அடியார்களோட ஜுரம் உடனே தீர்ந்து போயிடுறது, குணமாயிடுறது எல்லாருக்கும். பெரிய பிராணத்தில் சொல்கிறார், அது மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலே அந்த பிரதேசத்திலே அந்த ஜுரம் போயிடுது எல்லாருக்கும் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த திருப்பதிகம் இது. வழக்கம் போல் இது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பெரிய புராணத்தில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சேக்கிழர் சொல்கிற சில பாடல்களை பார்த்துட்டு இந்த பதிகத்துக்குள்ளே போவோம். பாலை குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்று ஏத்தி திருநனாவினை இறைஞ்சி பைப்பாந்தள் புனைந்தவரை பரவி பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். இது திருஞான சம்பந்தர் என்ன செஞ்சார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அப்பாலை குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில் எப்பாலும் சென்றேத்தி. இவர் திருச்செங்கோட்டில் வந்து தரிசனம்லாம் பண்ணி அங்கே இருக்கார். அப்புறம் அதை பேஸ் கேம்பாக வச்சுட்டு அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு வரப்படுறார். அப்பாலைன்னா அந்த பக்கத்தில், அப்புறமான ஒன்று வச்சுக்கலாம் அந்த பக்கத்தில் இருக்கிற குடபுலத்தில். குடபுலம்னாக்க மேற்குன்னு அர்த்தம், மேற்கு பகுதி, வெஸ்டர்ன் ரீஜன் குடபுலம். குடபுலத்தில் ஆறு அணிந்தார் அமர் கோயில். ஆறு அணிந்தார்னா கங்கையை சடையில் அணிந்திருக்கிறவர் கங்காதரர் சிவருமான். அந்த ஆறு அணிந்தார் அமர் கோயில். அமர் அப்படின்னாக்க அமர்தல் அப்படின்னாக்க இன்னைக்கு நம்ம பேச்சில் டு சிட் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிறோம். ஆனால் தேவாரத்தில் பெரிய புராணத்தில் பெரும்பாலும் அமர் அப்படின்னு வந்தாக்க அமர்தல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். அதனால் ஆறு அணிந்தார் விரும்பி உரைகின்ற கோயில்கள் எப்பாலும் சென்று ஏத்தி. அந்த மேற்கு பகுதியில் ஒரு சுற்று சுற்றிருப்பார் போல் இருக்கு பல ஊர்களுக்கு. அதனால் எப்பாலும் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பக்கமும் போய், மேற்கு பகுதியில் எல்லா பக்கமும் போய் கோயில்கள்லாம் பார்த்து சென்று ஏத்தி அங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணி இறைவனை வழிபட்டு ஏத்துதல்னா சுதி பண்ணுறது, தொழுதல் துதித்தல் அப்படிங்கிறது ஏத்துதல் அப்படின்னு பாட்டில் வரும். பல பாட்டுகள் ஏத்துதல்ங்கிற வார்த்தை பார்ப்பேன். எப்பாலும் சென்று ஏத்தி திருநனாவினை இறைஞ்சி. அப்படி பல கோயில்களுக்கு போயிட்டு அப்புறம் அவர் எங்கே போகிறார், திருநனா அப்படிங்கிற ஊருக்கு போகிறார். இது ரொம்ப அருமையான ஸ்தலம். அந்த இடத்துல திருச்செங்கோட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஈரோட்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் ரேடியஸில் ஒரு வட்டம் போட்டோம்னா நார்த் ஈஸ்டில் இந்த திருநனா அப்படிங்கிற ஊர் இருக்குது, சவுத் ஈஸ்டில் திருச்செங்கோடு இருக்குது. இந்த திருநனா அப்படிங்கிறது இன்றைக்கி அதுக்கு பவானி அப்படின்னு பேர். அந்த இடத்துல பவானி அப்படிங்கிற ஒரு நதி வர்றது, காவிரி நதி வர்றது, ரெண்டும் அங்கே கலக்கிற இடம். அதனால் காவிரி நதியும் பவானி நதியும் சங்கமிக்கிற இடம். அதனால் அந்த இடத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற சுவாமிக்கு பேர் சங்கமேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். அங்கே ரொம்ப அழகான கோவில். கோவிலை சுற்றி நதிகள் சேர்ற இடங்கிறதுனால அது ரொம்ப ரம்மியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு இந்த பவானின்னு இப்போ சொல்கிறோம், அதுக்கு பழைய பேர் திரு நனா. நனா அப்படின்னா நன்னா அப்படிங்கிறது நனா அப்படின்னு சுருகியிருக்கு அப்படின்னு அந்த ஊரோட பேரில் சொல்கிறேன். அங்கே வர்றவர்களுக்கு வினைகளும் கஷ்டங்களும் நன்னா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால் திரு நனா அப்படிங்கிறது அந்த ஊருக்கு பழைய பேர் பவானி. இன்னைக்கு அந்த திருநணாவினை இறைஞ்சி அந்த திருநணாங்கிற ஸ்தலத்துக்கு போய் அங்கே சுவாமியை வழிபட்டு பைப்பாந்தள் புனைந்தவரை பரவி. பைப்பாந்தள் அப்படின்னாக்க பாந்தள் அப்படின்னாக்க பாம்பு, பை அப்படின்னாக்க பாம்புக்கு நாகப்பாம்புக்கு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்துக்கு பைன்னு பேர். விளக்கத்தில் சமயத்தில் பைங்கிறத நச்சு பை அப்படிங்கிறா, நச்சு பை உடைய பாம்பு அப்படின்பா. இந்த நச்சு பைங்கிறது நமக்கு பார்த்தா தெரியாது, உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில் தெரியாது நச்சு பை. ஆனால் வெளியில் தெரியக்கூடியது இந்த பாம்பு படம் எடுத்து ஆடும் நாகப்பாம்பு. அதனால் பைப்பாந்தள் அப்படின்னா படமுடைய பாம்பு நாகப்பாம்பு. அப்படி பைப்பாந்தள் புனைந்தவரை, அந்த நாகப்பாம்பை ஆபரணமாக அணிந்தவர் சிவபெருமான், நாகாபரணர் அவர். அந்த நாகத்தை அணிந்தவரை பரவி அப்படின்னா சிவபெருமானை வழிபட்டு பண்டு அமர்கின்ற வைப்பான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். அப்படி வழிபட்டுட்டு திருநானாவில் வழிபட்டுட்டும் அப்புறம் என்ன பண்ணார், பண்டு அமர்கின்ற வைப்பான, முன்னாடியே அவர் உரைகின்ற வைப்புனா ஸ்தலம், ஊர் அப்படின்னு அர்த்தம், இடம் ஊர் அப்படின்லாம் அர்த்தம் வைப்புன்னா. அப்படி முன்னாடியே தங்கியிருக்கிற ஊரான செங்குன்றூர் வந்து அணைந்து வைகினார். அந்த செங்குன்றூருக்கு வந்து சேர்ந்து அங்கே தங்கினார். அதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். என்ன, திருச்செங்கோட்டில் இருக்கார், அங்கேருந்து மேற்கு பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு பவானிங்கிற ஊரையும் தரிசனம் பண்ணி அங்கே இருக்கிற நாகாபரணம் புனைந்த சிவபெருமானை வழிபட்டு அப்புறம் திரும்பவும் முன்னாடி தங்கியிருந்த ஊரான திருச்செங்கோட்டுக்கு வந்து சேர்ந்து அங்கே தங்கினார். அதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள் சுருக்கமாக. இப்போ ரெண்டாம் பாட்டுக்கு போவோம். அங்கு உடைய பிள்ளையார் அமர்ந்து உறையும் நாளின் கண், தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பயல் ஒழி காலை, வீங்கு ஒலிநீர் வைப்பெல்லாம் வெயில் பெறா இருப்பு வர, பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். சுருக்கமாக இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அவள்னா திருச்செங்கோடில் தங்கி இருக்கிறப்ப குளிர்காலம் வந்தது. அதுதான் சுருக்கமான ஒரு லைனில் சொல்லணும்னாக்க, ஆங்கு அப்படின்னா அங்கே அந்த ஊரில் உடைய பிள்ளையார், உடைய பிள்ளையார் அப்படின்னாக்கா ஆளுடைய பிள்ளையார்னு அர்த்தம். ஆளுடைய பிள்ளையார்னா இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட திருமகன் சுஜஞான சம்பந்தர், அதான் ஆளுடைய பிள்ளையார்னு வரும், இல்லைன்னா உடைய பிள்ளையார்னு இங்கே சுருக்கமாக சொல்கிறக்க திருஞான சம்பந்தர். அங்கே அந்த ஊரில் திருஞான சம்பந்தர் அமர்ந்து உறையும் நாளின் கண், விரும்பி உரைகின்ற சமயத்தில், கண் அப்படிங்கிறது இந்த இடத்துல அது அந்த சமயத்தில் அப்படிங்கிற அர்த்தம். அப்படி அமர்ந்து உறையும் நாளின் கண் அப்படின்னா அப்படி அவர்கள் அங்கு விரும்பி உரைகின்ற சமயத்தில் அப்படின்னு அர்த்தம். நாளின் கண் என்னாச்சு, தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பயல் ஒழிகாலை. இது சுருக்கமாக சொல்லணும்னா மழைக்காலம் முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாருங்க. முகில் அப்படின்னா மேகம், முகிர் குலங்கள் அப்படின்னா மேக கூட்டங்கள், கூட்டமாக மேகங்கள்லாம் வரும். அந்த அது எப்படிப்பட்ட மேகங்கள், தூங்கு துளி முகிர் குலங்கள். துளி அப்படின்னாக்க நீர்த்துளி, தூங்குதல்னா பெய்தல்னு அர்த்தம். அப்படி பெய்கின்ற நீரை உடைய முகிர்குலங்கள் மேகங்கள்லாம் சுரந்து பெயல் ஒழி காலை. அதெல்லாம் சுரந்து பெயல்னாக்க மழை சொருகி அப்படி பொழிகிறது இல்லையா, அப்படி மழை மழை கொட்டுறது, அப்படி தான் சுரந்து பெயல். அப்படி மழை பெய்யக்கூடிய மேகங்கள் எல்லாம் அப்படி மழை பெய்வது ஒழிது காலை அப்படின்னா அந்த மழை பொழிவதை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த சமயத்தில். ஒழி காலைனா ஒழிந்த பொழுது. அதனால் மழைக்காலம் நமக்கு தெரியும், ஐப்பசி கார்த்திகைலாம் மழை கொட்டும் தமிழ்நாட்டில். அந்த கார்த்திகை ஐப்பசி மார்கழி கார்த்திகை முடிஞ்சதுக்கப்புறம் மார்கழி மாசி இதெல்லாம் வரும், அதெல்லாம் குளிர்காலம். அதனால் அந்த மழைக்காலம் முடிஞ்செடுத்துப்போம். தூங்கு துளி முகிர்குலங்கள் சுரந்து பயல் ஒழி காலை, அப்படி இந்த மேகங்கள்லாம் மழை பெய்யறது முடிஞ்ச சமயத்தில், வீங்கு ஒலிநீர் வைப்பெல்லாம். இந்த வைப்புனா ஊர் இல்லைனா இடம்னு சொன்னேன், இந்த இடத்துல என்ன சொல்கிறார், வீங்கு ஒலிநீர் வைப்பு எல்லாம் அப்படின்னாக்க ரொம்ப பெரிய ஒலியுடைய நீரால் சூழப்பட்ட இந்த இடமெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம், கடல் சூழ்ந்த உலகம் எல்லாம்னு அர்த்தம். வீங்கு ஒலி நீர்ங்கிறது கடலுக்கு வர்றது, ரொம்ப பெரிய ஒலியை உடைய நீர், அலையை ஓயாமல் சத்தம் போட்டுட்டே இருக்கிற நீர் அது கடல். அந்த நீர் வைப்பெல்லாம்னா அந்த கடலால் சூழப்பட்ட இந்த இடமெல்லாம், இந்த பூமியெல்லாம். வெயில் பெறா இருப்பு வர, இந்த வெயில் பெறா விருப்பு வரங்கிறது ரெண்டு விதமாக பிரிக்கலாம், வெயில் பெறா விருப்பு வர அப்படின்னு பிரிக்கலாம், இல்லை வெயில் பெறா இருப்பு வர அப்படின்னு ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ரெண்டு விதமாகவும் பிரித்து பொருள் கொள்ளலாம். வெயில் பெறாத இருப்பு வர அப்படின்னா வெயில் இல்லாத, வெயில் குறைஞ்சி போனதுனால, வெயில் குறைஞ்சி போன நிலை அடைய அப்படிங்கிற அர்த்தம். இருப்புனா நிலை, ஆனால் வெயில் பெறா விருப்பு வரேன்னா வெயில் பெறாமல் வெயில் வேணுங்கிற ஒரு ஆசை வர்றத வாழ்க்கலாம். ஏன்னா குளிர்காலம் வந்துடுத்துனாக்க நம்ம குளிர் வந்து எப்படா இந்த குளிர் போகும் அப்படின்னு நமக்கு தோணும். இது மனதி இயல்பு. வெய்ய காலம் இருக்கிறப்போ ரொம்ப சூடாக இருக்குது, எப்போ வெயில் போகும்னு கேட்போம். குளிர்காலம் வந்தாக்க ரொம்ப குளிராக இருக்குது, எப்போ இந்த குளிர் போகும், வெயில் எப்போ வரும் அப்படின்னு கேட்போம். அதாவது நமக்கு அது மாதிரி அந்த வெயில் இல்லாததுனால எல்லாரும் வெயிலை விரும்புகிறார்கள். நமக்கு வெயில் வராதா, குளிர்றது ரொம்ப அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு விருப்பு ஆசையை வரும்படியாக அப்படின்னு சொல்கிறார். இல்லை வெயில் இல்லாத நிலை வந்த அடையவும் பின்னாச்சு பாங்கர் வரையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். இவ்வளோ திருச்செங்கோட்டில் தங்கியிருக்கா, திருச்செங்கோடு ஊர் தரை கீழே இருக்கும் இல்லையா, மலையடி வாரத்தில் ஊரில் தங்கியிருக்கா. பக்கத்தில் பெரிய மலைகள்லாம் இருக்குது, திருச்செங்கோடு மலை பெரிய மலை. பாங்கர்னா பக்கத்தில், வரையும், வரையும்னாக்க மலையும்னு அர்த்தம், வரையினா மலைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் பாங்கர் வரையும் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்கிற மலையும் குளிரும் பனிப்பருவம் எய்தியதால். அந்த பக்கத்தில் இருக்கிற மலையும் அப்படியே குளிரில் நடுங்கிற மாதிரி, அந்த மலையே குளிர்றது, அந்த மாதிரி குளிரும் குளிர்காலம் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறார் இல்லையா. நமக்கு இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அங்கே திருச்செங்கோட்டில் திருஞான சம்பந்தர் இருக்கிறப்போ மழை காலம் முடிஞ்சது, வெயிலெலாம் குறைஞ்சிது, பக்கத்தில் இருக்கிற மலை கூட குளிர்ற மாதிரி குளிர்காலம் வந்து சேர்ந்தது. இதுதான் இந்த ரெண்டாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். திருச்செங்கோடு கடல்கிட்ட இல்லை, அது ஈரோட்டுக்கிட்ட இருக்குது, கடல்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டராக தள்ளி இருக்கும். ஆனால் அது சொல்ல வர்றது என்னன்னாக்க இந்த பிரய இந்த அதாவது நம்ம குளிர்காலம் தமிழ்நாடு முழுக்க வரும். அதனால் இந்த உலகமே இந்த ஏதாவது ஒரு சோழராஜாவாக இருந்தாலும் உலகமெல்லாம் காக்கின்ற அப்படின்னு சொல்லிவிடுவேன். பாடுறப்ப அப்படி ஒரு அட்ஜெக்டிவ் போட்டு சொல்லுவேன். அதனால் இந்த கடல் சூழ்ந்து இந்த உலகம்லாம் குளிர்ந்து போச்சு அப்படிம்பேன் ஒரு மிகைப்படுத்தி இல்லையா. தமிழ்நாட்டில் குளிர் இருந்தாக்க ராஜஸ்தானில் குளிருமா குளிராதான்னு தெரியாது, குளிரும் சொல்கிறேன். ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் மழை பெஞ்சாக்க எல்லா பிரதேசம் நாடு முழுக்க மழை பெய்யாது, டெல்லியில் மழை பெய்யாது உதாரணத்துக்கு. ஆனால் அப்படி சொல்கிறப்ப நம்மளோட ரீஜனில் இருக்கிறது நம்ம உலகம் முழுக்க இருக்கிற மாதிரி ஒரு எண்ணி சொல்கிறது. அதான் அந்த அதனால தான் இந்த வீங்கோலி நீர் வைப்பெல்லாம்ங்கிறது தமிழ்நாட்டுக்கு குளிர்காலம் வந்தாலும் இந்த உலகம் முழுக்க குளிர்காலம் வந்ததாக சொல்கிறேன். ஆனால் கடல் சூழ்ந்த தமிழ் இந்தியான்னு வச்சுக்கலாம், தமிழ் தென்னிந்தியான்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், இதில் நமக்கு பெரிய படத்தில் நிறைய பாட்டுகள் இருக்கும், நான் நடுப்புற சில பாட்டுகளை விட்டுட்டு அடுத்த பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். புரியறதுக்காக சொல்கிறேன் பாட்டில் கண்டினியூட்டிக்காக. தூங்குதல் அப்படின்னா பெய்தல். இப்போ நமக்கு தூங்குறதுன்னா இன்றைக்கி பேச்சு தமிழில் தூங்குறதுனா படுத்துட்டு உறங்குறது அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம், டு ஸ்லீப் அப்படின்னு. ஆனால் தூங்குறது அப்படின்னு பழைய தமிழில் பார்த்தா அதுக்கு டு ஸ்லீப்ங்கிற அர்த்தம் கிடையாது, அதுக்கு வந்து டு ஹேங், டு சஸ்பெண்ட், அது மாதிரி தொங்குறதுங்கிற அர்த்தம் தான் தூங்கு அப்படின்னு பேர். அதனால் தூங்கு துளினா அப்படி அங்கேருந்து மேலேருந்து மழை துளி அப்படி தொங்கின்னு விழறது இல்லையா கீழே, அது மாதிரி. அதனால் தூங்கு துளினா பெய்தல், அப்படி தூங்குதல்னா பெய்தல்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் துளி அப்படின்னா நீர்த்துளி. அப்படி நீர்த்துளிகள்லாம் பொழிகின்ற முகில் குளங்கள், அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் சுரந்து பெயல், அப்படி மழை பெய்யறது. மழை சுரக்கிறதுனா பால் சுரக்கிறதுங்கிற அப்படி அங்கேருந்து ஃப்ளோ வருது இல்லையா, டு ட்ரிக்கிள் டவுன், அப்படி அங்கேருந்து சுரக்கிறது அந்த முகில் குளங்கள்லாம் அப்படி மழையை சுரந்து பெய்வது. ஒழி காலை அப்படின்னா ஒழிந்த சமயத்தில், அதெல்லாம் நின்று போன சமயத்தில், நின்று போன காலத்தில் அப்படின்னா அந்த ரெண்டாவது அடிக்கு அர்த்தம். இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நாளில் கொடிமாட செங்குன்றூர் அமர்ந்திருந்த மெய்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள் பன்னாலும் அந்நாட்டில் பயின்றதனால் பனித்த குளிர் முன் ஆன பிணி வந்து மூழ்வது போல் முழுகுதலும். இந்த பாட்டு முடியல, பாடல்களில் சில பாடல்கள் கருத்து அந்த பாட்டுக்குள்ளே முடிஞ்சிடும், சில சமயம் அந்த பாட்டோட கருத்து அந்த பாட்டுக்குள்ளே முடியாது. அது மாதிரி பெரிய பாட்டு பெரிய கருத்து சொல்கிறப்போ லாங் சென்டென்ஸ் மாதிரி இருக்கிறப்போ அது ரெண்டு மூணு பாட்டில் அந்த கருத்து போகும். அதனால் இந்த பாட்டில் அப்படி கருத்து பாதியில் இருக்குது. அந்நாளில் கொடிமாட செங்குன்றூர் அமர்ந்திருந்த மெய்ஞான பிள்ளையாருடன் மேவும் பரிசனங்கள். இதில் பரிசனங்கள்னா அந்த வார்த்தை நமக்கு தெரியணும். பரிசனம் அப்படின்னாக்க பரிவாரம்னு சொன்னால் நமக்கு புரியும். பரிவாரம்னா ஒரு பெரியவர் ஒரு ராஜா வரார் அப்படின்னா அவர் கூட பரிவாரங்கள்லாம் வரும். பரிவாரம்னா அட்டண்டன்ஸ், சர்வன்ஸ், அட்டண்டன்ஸ், ரெட்டின்யூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவார். திருஞான சம்பந்தர் வந்தார்னா அவர் கூட ஒரு 50-100 தொண்டர்கள் கூட வருவா, அவர்களை தவிர மற்ற பணி சேர்வர்களும் வருவா. வண்டிகளில் வர வச்சுக்கோ, சாமான்கள்லாம் வண்டியில் வரும், கூட வர்றவா வண்டியில் சாமான்லாம் போட்டு வண்டி ஓட்டுன்னு வருவா சில பேர். அதே மாதிரி பண்டம் பாத்திரம்லாம் எடுத்துன்னு வருவா, அங்கங்கே தங்கணும் அதெல்லாம் இருக்கு இல்லையா. அப்படியாக அவருக்கு தொண்டு செய்கிறவர்கள் அவர் இடத்துல உட்காண்டிருந்தா அவருக்கு விசிறத்துக்கு அது மாதிரி தொண்டர்கள்லாம் கூட வருவாள், அது மாதிரி கூட வர்ற தொண்டர்கள் ஏவலாளர்கள் அவர்களுக்கெல்லாம் பேர் பரிவாரமோ இல்லைன்னா பரிசனம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாள். அப்போ என்னாச்சு இந்த பரிசனங்களுக்கு, அவள் எங்கே இருக்கா, அந்நாளில் அந்த சமயத்தில் கொடிமாட செங்குன்றூர். இந்த கொடிமாட செங்குன்றூர் அப்படின்னாக்க திருச்செங்கோடுன்னு அர்த்தம். இதுக்கு அது எப்படிப்பட்ட செங்குன்றூர் அப்படிங்கிறார். கொடிமாட செங்குன்றூர் தேவாரத்தில் கொடிமாட செங்குன்றூர் தான் அதுக்கு பேர் இந்த ஸ்தலங்களோட பட்டியலில். அதாவது செங்குன்றூர்னா செங்கோடு அப்படிங்கிறோம் இல்லையா, கோடுனாலும் குன்றுனாலும் ஒன்று தான், மலைன்னு அர்த்தம். செங்குன்றூர்னா செம்மையான மலை, செம்மலைன்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட ஊர் அது, கொடிமாட செங்குன்றூர். மாடம்னா நமக்கு தெரியும், மாட மாளிகை அப்படிங்கிறோம் இல்லையா, மாடம்னாக்க மாடிகள் உள்ள வீடு, மேன்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் சுருக்கமாக, இல்லைன்னா மல்டி ஸ்டோரி ஹவுசஸ். அப்படி மாடங்கள் உள்ள வீடுகள், அந்த மாடங்கள்லாம் கொடி பறக்கிறது, அது அவவா அந்த வர்ணனை, ஊரோட வர்ணனை இது. அப்படி கொடிகள் பறக்கின்ற மாடங்களை உடைய வீடுகள் நிறைந்த செங்குன்றூர் அப்படின்னு அர்த்தம். அப்படி கொடிமாட செங்குன்றூரில் அமர்ந்து இருந்த மெய்ஞான பிள்ளையாருடன், அப்படி அங்கே தங்கியிருந்த மெய்ஞான பிள்ளையார். பிள்ளையார் அப்படின்னால நமக்கு தேவாரத்தில் பிள்ளையார்னு எங்கெல்லாம் பார்க்குறோமோ, தேவாரத்துலேயும் பெரிய புராணத்துலேயும் பிள்ளையாருங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வர்றதோ அதெல்லாம் பொதுவாக திருஞான சம்பந்தரையே குறிக்கும். சண்டீச நாயனார் புராணம் பெரிய புராணத்தில் அந்த பகுதி வர்றப்ப அதில் பிள்ளையார்னாக்கா அது சண்டீசரை குறிக்கும். ஆனால் மற்றபடி பொதுவாக பிள்ளையார்னு வந்தால் திருஞான சம்பந்தர். அதுவும் இந்த இடத்துல மெய்ஞான பிள்ளையார் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார், மெய்ஞானம் உடைய பிள்ளையார். ஏன்னா அவர் அம்பிகையின் ஞானப்பாலை கொடுத்தவர், அதனால் அவர் திருஞான சம்பந்தர். அதனால் மெய்ஞானமுடைய பிள்ளையார், அவரோட மேவும் பரிசனங்கள், அவரோட கூட இருக்கிற பரிவாரங்கள். அவள்லாம் என்னன்னா, பன்னாளும் அந்நாட்டில் பயின்றதனால் பல நாள்கள், பல காலமாக ரொம்ப நாளாக அந்த பிரதேசத்தில் தங்கி இருந்ததுனால. பயில்தல் அப்படின்னாக்க ப்ராக்டிஸ் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பள்ளிக்கூடத்தில் வர்றப்ப பயிற்சி இல்லைன்னா தேக பயிற்சி அப்படிம்போம், இல்லைன்னா பரீட்சையில் கணக்கு இதெல்லாம் கொடுப்பா பயிற்சி இருக்கும், பின்னாடி பாடத்துக்கு பின்னாடி பயிற்சி இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக, அப்படி வர்றது ஒரு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பயில்தல் அப்படின்னா டு ஸ்டே, டு ரிமைன் அப்படின்னு அர்த்தம், தங்கிறது. அப்படி பல நாளும் அந்த நாட்டில் தங்கினதுனால என்னாச்சு, அவர்களுக்கு ஒரு வியாதி வர்றது. என்ன வியாதி, பனித்த குளிர் முன் ஆன பிணி வந்து. பனித்தல் அப்படின்னா நடுக்கிறது, உடம்பு நடுக்கிறது, நடுங்குதல் நடுக்குதல் அப்படிங்கிற இல்லையா, அதான் பனித்தல். அப்படி நடுக்குகின்ற குளிர் முன் ஆன பிணி, அவளுக்கு ஒரு வியாதி வர்றது. அது ஜுரம்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படிப்பட்ட ஜுரம், அந்த ஜுரம் வர்றதுக்கு முன்னாடியே உடம்பெல்லாம் குளிரில் நடுங்கும், அதான் நடுக்குகின்ற குளிர் முன்னால் வருகின்ற வியாதி அப்படிங்கிறார். இந்த குளிர் ஜுரம் அப்படின்னு நமக்கு தெரியும், ஃபீவர் வித் சில்ஸ் அப்படின்னு விடுவார் இங்கிலீஷில். நமக்கு ஜுரம் இருக்கிறப்ப உடம்பு நடுங்கும், அப்படியே குளிரில் விட வெளியில் வெயில் அடித்தாலும் நமக்கு குளிரும், ஏன்னா அது வியாதியோடைய எஃபெக்ட் இது. அதனால் அப்படி நடுக்குகின்ற குளிர் முன்னால் வரக்கூடிய ஒரு ஜுரம் வந்து மூழ்வது போல் முடுகுதலும். அப்படி வந்து மூழ்றதுனா பெருசாக அப்படி திடீர்னு வந்து பெருசாக பற்றிக்கிறது இல்லையா, தீ மூண்டது அப்படிங்கிறோமே, அப்படின்னா பெருசாக வந்து டக்குன்னு வந்து பற்றிக்கிறது, பெருசாக பற்றி எரியிற மாதிரி. அப்படி ஜுரம் வந்து அவளை உடம்பில் வந்து பற்றிக்கிற மாதிரி எரியிறது. முடுகுதலும் அப்படின்னா சீக்கிரம் வந்து பிடிச்சி நிறுத்தும், முடுகுதல் அப்படின்னா வேகமாக வர்றது. அதனால் அவளுக்கு திடீர்னு ஒருனா உடம்பெல்லாம் நடுக்கிற மாதிரி ஒரு குளிர் ஜுரம் வந்து அவளை சீக்கிரமாக வந்து பிடிச்சி நிறுத்தும். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். முடுகு அப்படின்னா ஸ்பீடுன்னு அர்த்தம், வேகமாக வந்து பிடிச்சது, வேகம்ங்கிறோம் இல்லையா, முடுகுதல்னா அப்படி வேகமாக வர்றது. சில பாட்டுகளில் ஓசையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முடுகு ஓசைன்னு ஒரு ஓசை உண்டு. அந்த பாட்டில் முடுகு ஓசை எப்படி இருக்குனாக்க, பாட்டில் நடுப்புற வல்லின ஒற்றுகளோ நெடிலோ இல்லாமல் வெறும் குறியலாகவே போகும் அந்த பாட்டு. அப்படிப்பட்ட பாட்டு வந்து நம்ம நான்ஸ்டாப்பாக சொல்லலாம், கட 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 கடன்னு ஒரு ரயில் ஓடுற மாதிரி. உதாரணத்துக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாட்டு இது, பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அடியவர் இடர் கடி கணபதி வர அருளினன் மிகுகொடை வலி வடிவினர் பயில் வலிவலம் உரையேன்னு ஒரு பாட்டு, திருஞான சம்பந்த தேவாரம் திருவலிவலம்ங்கிற ஸ்தலத்தில் பாடினார். எதுக்கு இந்த பாட்டு சொன்னேன்னா, இதில் நெடிலே இல்லாமல் கடகடன்னு சொல்லலாம். அது மாதிரி பிடியதன் உருவமே குளமிகு கரியது வடிகூட தனதடி வழிபடும் அவரிடம் கடி கணபதி வர அருளின் மிகுகூட வடிவினர் பயில்வெளி வளமுறையிறையே. இதுக்கு இந்த பாட்டு எதுக்கு சொன்னேன்னா, இந்த முடுகுன்னா என்ன, முடுகு ஓசைனா என்னன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக. முடுகுன்னா ஸ்பீடுன்னு அர்த்தம். அதனால அவளை வந்து ரொம்ப விரைவில் வந்து பிடிச்சு நடுத்து. மெதுவாக இப்போ இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்தது, நாளைக்கு இன்னொருத்தருக்கு வந்தது, அப்படி இல்லாமல் திடீர்னு நிறைய பேருக்கு ஒரேடியாக வந்துடுது ஒரே நாளில். இப்போ இந்த வார்த்தை புரிஞ்சிடத்துல முடுகுதல்னா என்னென்ன. இப்போ அடுத்த பாட்டுக்கு போவோம். அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு அவர்களெல்லாம் முன் அறிவித்து இறைஞ்சுதலும் முதல்வனார் அருள் தொழுதே இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா என்று தென்னி மதி அணிந்தாரை திருப்பதிகம் பாடுவார். அப்ப அந்த தொண்டர்கள்லாம் வந்து என்ன சொல்றா, திருஞான சம்பந்தத்தை இது மாதிரி எங்களுக்கு இப்படி ஒரு ஜுரம் இருக்கு, குளிர் இருக்கு, நடுக்கிறது, ஜுரமா இருக்கு எங்க எல்லாருக்கும் அப்படின்னு வரலாம் சொல்ற. அதான் சொல்ற அந்நிலைமை, அதுதான் அந்த நிலைமை. அவர்களுக்கெல்லாம் குளிர் ஜுரம் இருக்கு அப்படின்னு அவள்லாம் வந்து சொல்ற அந்நிலைமை ஆளுடைய பிள்ளையாருக்கு. இந்த ஆளுடைய பிள்ளையாரான சிவருமானுக்கு பிள்ளையான திருஞான சம்பந்தர்கிட்ட அவர்களெல்லாம் முன் அறிவித்து இறைஞ்சுதலும். முன் அறிவித்துனா என்ன அர்த்தம், அவருக்கு முன்னாடி போய் நின்று அவருக்கு இதை தெரிவிக்கிறார். அறிவித்தல்னா டு இன்ஃபார்ம், இறைஞ்சுதல் அப்படின்னாக்க டு பிளீட் அப்படிங்களா, டு ரெக்வெஸ்ட், இறைஞ்சுதல் வேண்டிக்கிறது. அதனால அறிவித்து இறைஞ்சுதல்னா அவர்கிட்ட போய் இது மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப குளிர் ஜுரமாக இருக்குது, எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நீங்கள் தான் அருள் புரியணும் அப்படின்னு அவளை போய் அவர்கிட்ட கேட்குறான். முன் அறிவித்தனா முன் அப்படின்னா அவருக்கு முன்னாடி போய் நின்று அறிவித்து இறைஞ்சுதலும் அப்படி அறிவித்து வேண்டிக்கிறார். அப்போ அவர் என்ன பண்ணுறார், முதல்வனார் அருள் தொழுதே. முதல்வனாருங்கிறது சிவருமான், அவருடைய அருளை தொழுதுனா சிவருமானுடைய அருள் வேண்டி அவரை வணங்கி. இதில் முன்ன முதல்வனார்னு தர்மபுர ஆஞ்சனம் புஸ்தகத்தில் இருக்குது, ஆனால் சி கே சுப்பிரமணியம் முதலியாரோட பெரிய புராண உரையில் முன்னவனார்னு அந்த பாட்டில் இருக்குது. அதனால பாடல்களில் ஒரு சில இடங்களில் பாடபேதங்கள் இருக்கக்கூடும் வெவ்வேறு பிரதிகள்லேருந்து வர்றப்போ. ஓதுவார் முதல்வனார்னு தான் பாடுறார், ஏன்னா அவர் தர்மபுராஜின் உரையை வச்சுன்னு பதிப்பை வச்சுன்னு பாடுறார் அவர். அதுதான் எனக்கு இன்னும் சரியாகவும் தோன்றுறது. அப்படி முதல்வனார்னா சிவருமான், அவருடைய அருளை வேண்டி வணங்கி. இந்நிலத்தின் இயல்பு எனினும் நமக்கு எய்த பெறா. இப்படி இந்த ஜுரம் வர்றது, குளிர் ஜுரம் வர்றது இந்நிலத்தின் இயல்பு. இந்நிலத்தின் இயல்புன்னு என்ன அர்த்தம், இட் இஸ் காமன் ஃபார் திஸ் ரீஜன் இல்லையா. நம்ம குளிர்காலம் வந்தால் ஃப்ளூ வர்றது இல்லையா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ குளிர்காலத்தில் ஃப்ளூ வர்றது இட்ஸ் காமன் இன் திஸ் லேண்ட், இந்த நம்ம இருக்கிற இந்த பகுதியில் குளிர்காலத்தில் இது மாதிரி ஜுரம் வர்றது வழக்கமாக வரக்கூடிய ஒரு விஷயந்தான், பலருக்கும் வரக்கூடியது தான். இது இயல்பு, இந்த நிலத்தோடைய இயல்பு, இந்த பிரதேசத்தோட தன்மை இது. எனினும் ஆனாலும் நமக்கு எய்த பெறா, ஆனாலும் இந்த ஜுரம் நமக்கு வரக்கூடாது என்று சென்னி மதி அணிந்தாரை. சென்னின தலை, மதி அணிந்தார்னா சந்திரனை அணிந்தவர், தலையில சந்திரனை அணிந்தவர் சிவருமான். அதனால சென்னி மதி அணிந்தாரைனா அந்த சந்திரசேகரரை திருப்பதிகம் பாடுவார், அவரை வழி வணங்கி ஒரு பதிகம் பாட ஆரம்பித்தார். அதனால என்ன இது பாட்டுக்கு பொருள் என்ன, அந்த பரிசனங்கள்லாம் வந்து திருஞான சமுத்திர சுவாமி எங்களுக்கு இப்படி குளிர் ஜோரம் இருக்குது, என்ன செய்யுன்னு தெரியல, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு அவள் வந்து வேண்டிக்கிற. அப்போ திருஞான சமுத்திர சிவருமானுடைய அருளை வணங்கி இந்த பகுதிக்கு, இந்த ரீஜனுக்கு இந்த சமயத்தில் இது மாதிரி வியாதி வர்றது நாட் அன்யூஷுவல், ஆனாலும் அடியவர்களாகிய நமக்கு இந்த மாதிரி வியாதி வரக்கூடாது அப்படின்னு சிவருமானை துதித்து ஒரு பதிகம் பாட ஆரம்பித்தார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். அதாவது ஆங்குடைய பிள்ளையார் இருக்கு, உடைய பிள்ளையார்னு இருக்கு, மெய்ஞான பிள்ளையார்னு இருக்கு, ஆளுடைய பிள்ளையார்னு இருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரே மாதிரி, இப்போ திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற வார்த்தையை சம்பந்தர் 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 எல்லா பாட்டிலையும் சொன்னாக்க ஒன்று நமக்கு படிக்கிற அளவுக்கு போர் அடிக்கும், அது ஒன்று. ரெண்டாவது அவருக்கு பல விதமான ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு, அது பாட்டுடைய அமைப்புக்கு தகுந்தபடியும் சொல்ல வர்ற கருத்துக்கு தகுந்தபடியும் அந்த ஆட்ரிபியூட்ஸில் சில ஆட்ரிபியூட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு அப்ஜெக்டிவ் போட்டு வர்ணிக்கிறது மரபு. இப்போ எல்லா பாட்டிலையும் இப்போ தேவார பாட்டிலெல்லாம் சிவருமான் தான் பாட போகிறோம். சிவருமானோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, அவர் தலையில் சந்திரன் அணிஞ்சிருக்கார், தலையில் கங்கையை வச்சுட்டுருக்கார், உடம்பில் பாம்பு போட்டுருக்கார், விபூதி பூசிட்டுருக்கார், கையில் தீயை வச்சுட்டுருக்கார், இடுப்பில் புலித்தோல் கட்டின்னு இருக்கார், மார்பில் பூநூல் இருக்குது, இது மாதிரி ஒரு இதை. ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்கிறப்போ அது வெவ்வேறு அட்ஜெக்டிவ்ஸ் போட்டு வெவ்வேறு வார்த்தைகள் போட்டு அந்த இசைக்கு ஓசைக்கு அப்படி நமக்கு பல விதமான கருத்துக்களோடு சொல்லுவோம். அது மாதிரி இந்த பிள்ளையார் திருஞான சம்பந்தரை ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு விதத்தில் வர்ணிப்பார் அவர். அது மாதிரி ஆளுடைய பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர், சிவருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பிள்ளையார் அவர். அவரை உடைய பிள்ளையார் அப்படின்னு சுருக்கமாக அங்கே ஒரு பாட்டில் சொல்கிறார். ஆங்குங்கிறது அங்கே அப்படின்னு அர்த்தம். அந்த உடைய பிள்ளையாருங்கிறது தான் ஃப்ரேஸ் அங்கே. ஸோ திருஞான சம்பந்தர் சொல்கிறது உடைய பிள்ளையாருங்கிறது திருஞான சம்பந்தர். அதே மாதிரி மெய்ஞான பிள்ளையார் மெய்ஞானமுடைய திருஞான சம்பந்தர், அதுதான் இந்த காரணம். வேற பாட்டில் இன்னும் வேற விதையும் சொல்லலாம். அடுத்த பாட்டுக்கு போவோம். அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன்தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால் எவ்விடத்தும் அடியார் இடர் காப்பது கண்டம் என்றே செய்வினை தீண்டா திருநீலகண்டம் எனச் செப்பினார். இப்போ அந்த முன்னாடி பாட்டில் சிவருமான பதிகம் பாட ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னார். இப்போ அது என்ன பதிகம் பாடினார்னு இங்கே சொல்கிறார். எப்படி அந்த பதிகத்தில் அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னு ஆரம்பிச்சு, அவ்வினைக்கு இவ்வினை என்று எடுத்து அப்படின்னா அந்த வினைக்கு இந்த வினை அப்படின்னு ஆரம்பிச்சு, ஐயர் அமுது செய்த வெவ்விடம் முன் தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றினா வெற்றியினால். ஐயர்னா சிவருமான், இந்த இடத்துல தலைவர்னு அர்த்தம். இந்த இடத்துல ஐயருங்கிறது சிவருமான குறிக்கிற வார்த்தை. ஐயர் அமுது செய்த சிவருமான உண்ட வெவ்விடம் கொடிய விஷத்தை முன் தடுத்து, முன்னாடி தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால், நம்முடைய கஷ்டத்தை நம்முடைய துன்பத்தை போக்கிய வெற்றியுடையது பெருமையுடையது. அதனால் எவ்விடத்தும் எந்த இடத்துலையும் அடியார் இடர் காப்பது கண்டம், அடியாருடைய கஷ்டத்தை தீர்ப்பது திருநீலகண்டம் என்றே அப்படிங்கிற அர்த்தம் பொருந்த செய்வினை தீண்டா திருநீலகண்டம் எனச் செப்பினார். செய்வினை தீண்டா திருநீலகண்டத்தின் மேல் ஆணை அப்படின்னு சொன்னார் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். இதில் என்ன சொல்ல வர, அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கர்மா தியரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நமக்கு ஒரு இன்பமோ துன்பமோ வந்ததுன்னா, கஷ்டம் வந்ததுன்னா, இல்லை நல்லது நடந்ததுன்னா, அதுக்கு யார் காரணம், எது காரணம் அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடி செய்த வினை, அது இந்த பிறப்பில் செஞ்சுருக்கலாம், இல்லை முன்னாடி பிறப்பில் ஏதோ ஒரு பிறப்பில் செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்ட நம்ம முன்னாடி செய்த வினையானது இப்போ நமக்கு இந்த பலனை கொடுக்கறது. அவ்வினைக்கு இவ்வினை, அன்னைக்கு அது பண்ணினோம், இன்றைக்கி இது நடந்திருக்கு. அப்படி வினைனா செயல், அந்த முன்னாடி பண்ணின அந்த வினைக்கு இன்றைக்கி இந்த வினை நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறது பொருள். இது எல்லோரும் தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் பலருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ் என்னென்னாக்கா, யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற வார்த்தை. அது ஒரு வார்த்தையை மட்டும்தான் எல்லோரும் தெரியும். அதுக்கு அடுத்த பாட்டில் இருக்கிற மற்ற வரிகள் யாருக்கும் தெரியாது, ஏன்னா யாரும் சொல்கிறது இல்லை. ஆனால் அந்த யாது முறை யாவரும் கேளீர் அப்படிங்கிற வரிக்கு அடுத்த வரி என்னென்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னா, நல்லதோ கெட்டதோ அது அடுத்தவனால நமக்கு வரல அப்படின்னு அர்த்தம். அதுதான் அவ்வினைக்கு இவ்வினை. அதாவது நமக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தாக்க, அது காரணம், மூல காரணம் நம்மளோட முன்னாடி பண்ண கர்மா அப்படின்னு அர்த்தம். இது நமக்கு எது நடந்தாலும் அதுக்கு நம்மளுடைய முன்வினை தான் காரணம் அப்படின்னு ஆரம்பிச்சு, அவ்வினைக்கு இவ்வினைன்னு ஆரம்பிக்கிற ஃப்ரேஸ் இருக்கிற ஃப்ரேஸோடு ஆரம்பிக்கிற ஒரு பதிகத்தை பாட ஆரம்பிச்சு, ஐயர் அமுது செய்த வெவ்விடம், இந்த சிவருமான் இருக்காரே அவர் அமுது செய்தல்னா சாப்பிட்றது. இப்போ நம்ம சாப்பிட்டோம்னா சாப்பிட்டோம் அப்படிம்போம். அதே இது மகான்கள் கடவுள் அப்படிலாம் சொல்கிறப்ப அமுது செய்தல் அப்படிம்ப, அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பெஷல் மரியாதையோடு சொல்கிறது அமுது செய்தல்ங்கிறது. அதனால் இந்த அமுது செய்தல்ங்கிற வார்த்தை தேவாரத்தில் பெரிய புராணத்தில் அங்கங்கே பார்க்கலாம். அடியாரளுக்கு அமுது செய்வித்தார் அப்படின்னு வரும். அப்படின்னா அடியாரளுக்கு உணவு சாப்பாடு போட்டார்னு அர்த்தம். அது அமுது செய்தல், அமுது செய்வித்தல். ஐயர் அமுது செய்த வெவ்விடம், விடம்னா விஷம், வெவ்விடம்னா ரொம்ப கொடிய விஷம். அப்படிப்பட்ட கொடிய விஷத்தை முன் தடுத்து, முன்னாடி தடுத்து எம் இடர் நீக்கிய வெற்றியினால், நம்மளுடைய துன்பத்தை போக்கியது எது? இந்த சிவருமானுடைய நீலகண்டம். ஆமாம், அது தேவர்களும் அசுரர்களும் போய் கடலை கடைஞ்சால் விஷம் வந்தது, அந்த விஷத்தை சிவருமான் உண்டார். அது எப்படி நம்மளுடைய இடரை தீர்த்துது? அப்போ அந்த விஷத்தை அவர் அப்போ உண்டு கண்டத்தில் அடைக்கலைன்னா அந்த விஷம் உலகத்தையும் எரிச்சிருக்கும், அப்போ உலகமே அழிஞ்சு போயிருக்கும். அது உலகமே அழிஞ்சு போயிருந்தால் அப்புறம் நம்மளாம் எங்கேருந்து வர்றது? அதனால் நம்முடைய இடரை நீக்கிய அந்த பெருமையினால், அந்த வெற்றியை உடையதுனால, எவ்விடத்தும் எந்த இடத்துலையும் அடியாருடைய இடர் தீர்ப்பது, எந்த கட்டத்திலையும் எந்த இடத்துலையும் அடியார்களுடைய துன்பத்தை கஷ்டங்களையெல்லாம் வராமல் தடுத்து அடியாரால் காப்பது கண்டம், சிறுவன் நீலகண்டம் அப்படின்னு சொல்லி செய்வினை தீண்டா திருநீலகண்டம். நம்ம செய்த வினை இருக்க, செய்வினைனாக்க நம்ம முன்னாடி பண்ணின வினை, செய்த வினை. இந்த செய்த வினைகள்லாம் தீண்டா அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளை தொட முடியாது, நம்மளை தொடாது அப்படின்னு அர்த்தம். அவை நம்மை நெருங்க முடியாது, அவை நம்மளை நமக்கு அவற்றால் தீவினை தீங்கு நிகழாது அப்படின்னு சொல்கிறார். செய்வினை தீண்டா, அந்த தீவினைகள்லாம் நம்மளை வந்து தொட முடியாது. திருநீலகண்டம் அப்படின்னா இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை அப்படிங்கிறார். அதாவது ஆணைனாக்க அதை மீற முடியாது. இப்போ ஒரு அரசர் ஒரு ஆணை போட்டால் அதை யாராவது மீற முடியுமா? அது மாதிரி இது திருநீலகண்டத்தின் மீது ஆணை, திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது இறைவனுடைய ஆணையாயிடும், அப்படியாக அது வராது அப்படின்னு என செப்பினார் அப்படின்னு சொன்னார், பாடினார். அடுத்த பாட்டுக்கு போவோம். ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து தூய பதிக திருக்கடைக்காப்பு தொடுத்து அணிய மேய பொற்பதி வாழ்பவர்க்கே அன்றி மேவும் அந்நாள் தீய பனிப்பிணி அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி அப்படிப்பட்ட ஒரு குறிப்போட ஒரு பதிகம் பாடினார் இல்லையா, அப்படி குறிப்போட பதிகம் பாடி அதில் ஆணை நிகழும்படியாக அருளினார். நிகழ்தல் அப்படின்னாக்க நடக்கிறது இல்லையா, நிகழும் ஆண்டு அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற வருஷம்னு அர்த்தம். அதனால் நிகழ்தல்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். வாட்ஸ் கோயிங் ஆன், வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிற மாதிரி, டு ஹேப்பன், டு பி அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து, அப்படி செய்வினை திருண்டப்பரா திருநீல கண்டம்னா ஆணையோட சொல்றார் அவர். அப்படிப்பட்ட அந்த ஆணை நிகழும்படியாக அருளி செய்தார் அவர். அப்படி செய்து தூய பதிக திருக்கடைக்காப்பு தொடுத்து அணிய, தூய பதிகம் இது எப்படிப்பட்ட பதிகம்? பதிகத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் கொடுக்கிறார் பாருங்க, தூய பதிகம் அப்படிங்கிறார் பெரிய சேக்கிரர். அப்படி ரொம்ப தூய்மையை தரக்கூடிய பதிகம், தூய பதிகம். நமக்கு எந்த விதமான தீங்கு இருந்தாலும் அதை நீக்கி தூய்மை தரக்கூடிய பதிகம் அது. அதனால தூய பதிகம், தூய பதிகத்துக்கு திருக்கடைக்காப்பு தொடுத்து அப்படின்னா அந்த பதிகத்தோட கடைசியில் திருக்கடைக்காப்பு இருக்கு இல்லையா, திருஞான சம்பந்தர் பாட்டில் கடைசி பாட்டில் வருமே, இந்த ஊரில் இருக்கிற சுவாமி மேலே இந்த ஊரில் அவதரித்த திருஞான சம்பந்தராகிய நான் பாடி இந்த பாடல்களை பாடுபவர்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த திருக்கடைக்காப்பு பாட்டு, அதையும் தொடுத்து, தொடுத்தல்னாக்க பாடின்னு அர்த்தம். அதனால் அப்படி அந்த பாடலில் பாட்டு தொடுத்து பாமாலையை தொடுத்து அணிய அப்படின்னா அதை சுவாமிக்கு சாத்தினார். அந்த பாமாலையால் பாமாலையை சுவாமிக்கு சாத்தினார்னு அர்த்தம். பாமாலை தொடுத்து சுவாமிக்கு சாத்தினார். அப்படி சாத்தினது என்னாச்சு? மேய அப்பொற்பதி வாழ்பவருக்கே அன்றி. பொற்பதி அப்படின்னாக்க அந்த அழகான ஊர், செல்வம் மிக்க ஊர் அப்படின்னு அர்த்தம். பொன்னும் பதியும் சேர்ந்தா பொற்பதி. அதனால பொன் அப்படிங்கிறது அழகுன்னு ஒரு அர்த்தம், தங்கம்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு. அதனால பொற்பதி அப்படின்னாக்க அழகான ஊர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்ல செல்வம் மிகுந்த ஊர்னு எடுத்துக்கலாம். அதனால அந்த மேய அப்பொற்பதி வாழ்பவருக்கே அன்றி, அந்த அழகான ஊர்ல வாழ்ந்துன்ற அவர்களுக்கு மட்டுமல்லாமல் மேவும் அந்நாள் அந்த காலத்தில் தீய பனிப்பிணி, அந்த கொடிய பனிப்பிணியானது அந்நாடு அடங்கவும் தீர்ந்தது அன்றே. அந்த நாடு முழுக்க இல்லாமல் ஒழிஞ்சு போச்சு அன்னிக்கே. அதனால் என்ன சொல்கிறாருங்க, ஆய குறிப்பினில் ஆணை நிகழ அருளி செய்து. இந்த ஆய குறிப்புனா இந்த மேற்படி குறிப்பு முன்னாடி படல சொன்னபடி அந்த ஒரு கருத்து அமைய திருநீலகண்டம்னு ஆணை வைத்து அது நிகழும்படியாக பாடினார், பாடி அருளினார் திருஞான சம்பந்தர். அப்படி அருளி அப்புறம் அந்த தூய பதிகத்துக்கு திருக்கடைக்காப்பு பாடலும் பாடி அதை சுவாமிக்கு சாத்தினார். அப்படி அப்படி பண்ணினதும் சுவாமியோட அருளால் என்னாச்சு? மேய அப்பொற்பதி வாழ்பவருக்கே அன்றி மேவும் அந்நாள் தீய பனிப்பிணி அந்நாடு அடங்கும் தீர்ந்தது. அந்த தீய பனிப்பிணி அந்த கொடிய குளிர் ஜரமானது ஓடி போயிடுத்து. எங்கேருந்து ஓடி போச்சு? அந்த ஊரில் திருச்செங்கோட்டில் இருந்தவர்களுக்கு மட்டும் தீர்ந்து போல, அந்த பிரதேசத்திலேயே அந்நாடு அடங்கவும், அந்நாடுனாக்க அந்த பகுதி அந்த பிரதேசம், அடங்கவும்னா முழுக்கன்னு அர்த்தம். அந்த பிரதேசம் முழுக்க அது இல்லாமல் போயிடுது, தீர்ந்தது அன்றே, அன்னைக்கே தீர்ந்து போச்சு, உடனே தீர்ந்து போயிடுத்து. அதனால இந்த பதிகம் பாடினதும் அவர்களுடைய திருஞான சம்பந்தருடைய அடியார்கள் இல்லையா, அவர்கள் தானே வந்து அவருக்கு அடியார்கள் தானே வந்து அவர்கிட்ட சொன்னா எங்களுக்கெல்லாம் ஜுரமா இருக்கு சுவாமி அப்படின்னு. அந்த அடியவர்களுக்கு ஜுரம் நீங்கிறது மட்டுமல்லாமல், அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு ஜுரம் நீங்கிறது மட்டுமல்லாமல், அந்த பகுதியிலேயே அந்த பிரதேசத்திலேயே அந்த ஜுரம் இல்லாமல் படுத்து அவர் அந்த பதிகத்தை பாடினதும் அப்படின்னு இந்த பாட்டுடைய கருத்து. ஓகே, திருச்சிற்றம்பலம்.